சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, உலகில் மூன்று முக்கிய துறைகளை மையப்படுத்தியே ஒவ்வொரு அரசும் அமைந்து வருகிறது. அவைகள் மருத்துவத்துறை, சட்டத்துறை, ஊடகத்துறை. ஊடகத்துறையில் வெகுஜன தொடர்பு சாதனங்களும் உண்டு. வெகுஜன தொடர்பு சாதனங்கள் அப்படி என்றால் என்ன? மக்களுக்காக அல்லது அவர்களின் வளர்ச்சிக்காக ஒரு தகவலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரிமாற்றம் செய்ய உதவும் கருவிகள்தான் வெகுஜன தொடர்பு சாதனங்கள். அவைகள் வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி, அலைபேசி, பத்திரிகைகள் என்பன. நமது தமிழ் மண்ணின் தொடக்கத்திலிருந்து, அதாவது அரச காலத்திலிருந்தே இன்று வரை மக்களுக்காக செயலாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு தொடர்பு சாதனம் பத்திரிகை. இவைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபட்டிருக்கலாம். இந்திய விடுதலை போராட்ட காலத்திலும் நெருக்கடி நிலை காலத்திலும் பத்திரிகைகளின் பங்கு மிக அதிகமாகவே இருந்து வந்ததை வரலாற்றின் மூலம் நாம் அறிவோம். அப்படியிருந்தும் 10% குறைவான மக்களையே பத்திரிகைகள் சென்றடைகின்றன. அதற்கு காரணம், இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிறார்கள். இவர்களில் 40% அதிகமான மக்கள் எழுத படிக்க தெரியாமல் இருப்பதுதான் மிகவும் வருத்தமான செய்தியாகும். ஆனாலும் இந்த பத்திரிகை துறையில் இரு பிரிவுகள் உள்ளன. ஒன்று எழுத்து பிரிவு, மற்றொன்று ஒளிப்பட ஓவிய பிரிவுகள். இவைகள் ஒன்றை ஒன்று இணைந்து இந்த பத்திரிகை ஊடகத்தை வழிநடத்தி இயக்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த பத்திரிகை செய்தி ஊடகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு எழுத்தாளராய், ஒளிப்பட கலைஞராய் தந்தை பெரியாரோடும், முன்னாள் முதல்வர்கள் செயல்வீரர் காமராஜரோடும், அறிஞர் அண்ணாவோடும், மக்கள் திலகம் எம்ஜிஆரோடும் வாழ்ந்து பத்திரிகை உலகில், முக்கியமாக ஒளிப்படத்துறையில் தலைவர்களின் அரிய புகைப்படங்களை எடுத்து சாதனை புரிந்த ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள் தனது அனுபவங்களை பற்றியும், ஒரு நல்ல ஒளிப்பட கலைஞர் எவ்வாறு உருவாக வேண்டும் என்பதை பற்றி உணர்வு பூர்வமாக நமக்காக இந்த நேர்காணலில் வழங்கவிருக்கிறார். ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்களே.
வெரிதாஸ் வானொலியின் இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். சுந்தரம் என்று என்னை அழைப்பார்கள். ஆனால் பத்திரிகை துறையில் சுபாஷ் சுந்தரம் என்றால் நன்றாக அறிமுகம் உண்டு. ஏன் அந்த சுபா என்ற பெயருக்கு ஒரு விளக்கம் கூற வேண்டும். சுபாவில் வரும் SU ஃபார் சுந்தரம், BHA ஃபார் பாஸ்கர். பாஸ்கர் என்ற நண்பர் எனக்கு பொய்ப்பட தொழிலை கற்றுக் கொடுத்து எனக்கு குருவானார். அதனால் அவருடைய பெயரையும் என்னுடைய பெயரை சேர்த்து சுபா என்று வைத்துக் கொண்டேன். அதே முழங்கி இப்பொழுது சுபாஷ் சுந்தரம் என்ற பெயர் நிறைவு வருகிறது. நான் பிறந்தது புதுக்கோட்டை. அங்கே 5வது வரை படித்து 6வதுக்கு மேல் பள்ளி இறுதி வரை சென்னையில் வந்து படிக்கத் தொடங்கினேன். சென்னையில் படித்து தொடங்கும் போது 59 ஆண்டுகளிலெல்லாம் தமிழுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எல்லா பத்திரிகைகளிலும் மேடைகளிலும் பேசப்பட்டு வந்த காலம். அப்படி இருக்கும்போது பத்திரிகை துறையில் போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் சிறு வயதிலிருந்து இருந்தாலும், அதற்காக பத்திரிகை துறையில் போக வேண்டாம், தட்டெழுத்து தெரிந்திருக்க வேண்டும், சுருக்கெழுத்து தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கில தட்டெழுத்து கற்றிருந்தாலும் தமிழ் தட்டெழுத்தும் தமிழ் சுருக்கெழுத்தும் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு அதற்காக பல இடங்களை தேடி மயிலாப்பூரில் ஒரு இடத்தில் போய் சேர்ந்தேன். அப்பொழுது தமிழ் சுருக்கெழுத்துக்கு புத்தகங்களே கிடையாது. இப்பொழுது கடைசியில் அது புத்தகமா போட்ட அனந்தராமகிருஷ்ணன் என்பவர்தான் எனக்கு வாத்தியாராக இருந்தார். அப்படி 1960 தமிழ் சுருக்கெழுத்து தமிழகம் எங்கும் நடைபெற்ற போது அதே நால்வர்கள்தான் தேர்ச்சி பெற்றார்கள். அதிலே நானும் ஒருவன் என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம். பிறகு பத்திரிகை துறை போட வேண்டும் என்றால் ப்ரூஃப் ரீடிங் என்ற ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக பிரிண்டிங் டெக்னாலஜிகள் சேர்ந்து 2 ஆண்டுகள் படித்தேன். அதில் கம்போசிங், ப்ரூஃப் ரீடிங்கில் ஹையர் கிரேட் பாஸ் செய்தேன். அதில் ப்ரூஃப் ரீடிங் சேர்ந்தது. இப்படி ஒரு பத்திரிகை துறைக்கு வேண்டுகிற இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு முக்கிய மூல காரணம் என்னவென்றால், மாலையில் மேடைகளில் நடக்கும் கூட்டங்களுக்கு அருகில் செல்வது ஒன்று சிறு பையனாக இருக்கும்போது, அப்பொழுது அந்த மேடைக்கு அருகிலே ஒருவர் டேபிளை போட்டு டிப்டாப்பாக வந்து உட்காருவார். அவருக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ்கார் நிற்பார். அவர் ஒரு புத்தகத்தை எடுப்பார், அதை குறுக்க ஏதோ எழுதுவார். பேசி முடித்ததும் அவரை அனுப்பி வைப்பார்கள். இப்படி ஒரு வேலை இருக்கிறது, இது என்ன வேலை என்று ஒரு குறுக்கே பார்த்தபோது அவர் ஒரு நோட் புத்தகத்தில் இக்கும் அக்குமாக குறுக்கு எழுத்தில் எழுத்துக்களை கோடுகளாக வரைந்து கொண்டிருந்தார். அப்படி விசாரித்த போதுதான் அது சுருக்கெழுத்து என்பதும், அப்படி கற்றுக்கொண்டால் பத்திரிகை துறையிலும் அரசாங்கத் துறையிலும் வேலைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா தமிழில் வந்து அப்படி சுருக்கெழுத்து கற்றவர்கள் குறைவாக இருந்ததால் அதை கற்க ஆரம்பித்தேன். அதனால தான் 1960 பரீட்சை எழுத போது அந்த ஆர்வத்தின் காரணமாக அந்த நால்வரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்பொழுது தமிழ்நாடு பத்திரிகை மதுரையிலும் சென்னையிலும் ஒரே பதிப்பாக வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த பத்திரிகை நிருபர் வேண்டியிருந்தது. அந்த பத்திரிகைக்கு நான் விண்ணப்பித்தேன். என்னை எனக்கு தெரிந்த சாட்டன் இருந்ததினால், சுருக்கெழுத்தெல்லாம் தெரிந்ததினால் என்னை அந்த பணியில் சேர்த்துக் கொண்டார்கள். அப்பொழுதெல்லாம் முழு பேச்சு விவரம் என்று பத்திரிகையில் வெளியிடுவார்கள். அப்படி முழு பேச்சுகளை எடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படிதான் முதல் முதலில் பெரியார் அவர்களை சந்தித்து பெரியார் அவர்களுடைய பேச்சை எடுத்து பத்திரிகையில் வெளிவந்தது. அந்த பார்த்துவிட்டு பெரியார் அலுவலகத்திலிருந்து அவர் மேனேஜர் இது எழுத்தது யார் என்று கேட்டு விரைவில் என்னை அழைத்து பேசினார்கள். அவருடைய பெரியார் வரும்போது அவருடைய பேச்சுக்களை அதை வந்து டைப் செய்து கொடுக்கும்படி படித்தார்கள். அதற்கு ஒரு தொகை கொடுப்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர் தந்தை பெரியார் அவர்கள் ஏதாவது தலைப்பில் அன்றைய பிரச்சனைகள் குறித்து, அன்றைய அரசியல் நிலைமை குறித்து தலைப்புகளை பேசுவார்கள். அதை நான் சுருக்கெழுத்து எடுத்து அதை தட்டெழுத்து கொடுப்பேன். ஒரு பேச்சுக்கு எனக்கு 35 ரூபாய் பெரியார் கொடுப்பார். இப்படி பெரியாருடைய நட்பு எனக்கு ஆரம்பத்தில் நிருபராக இருக்கும்போது கிடைத்தது. தந்தை பெரியார் அவர்களுடைய பேச்சுகளை சுருக்கெழுத்து எழுதி வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போது, அப்போது மேடைகளில் தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்த சம்பத்து கண்ணதாசன் போன்றவர்கள் நடத்தி வந்தார்கள். அவருடைய பேச்சுகளை எடுக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. பத்திரிகை துறையில் பூந்ததும் இப்படி ஒவ்வொரு தலைவர்களுடைய பேச்சுகளில் இருக்கும் நயங்களையும், அவருடைய வார்த்தைகள் அடிக்கடி என்ன உபயோகிப்பார்கள் என்பதையும் உணரக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிட்டியது. அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் போன்றவர்களின் பேச்சுகள் எல்லாம், மேடை பேச்சுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றேன். ஆனால் இப்படி பெற்று பத்திரிகை துறையில் நிருபராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு பத்திரிகை சென்னையில் மூடப்பட்டது. திரும்ப பத்திரிகை துறைக்கு புகழாமா என்று பண்ணும்போதுதான் என்னுடைய நண்பர் பாஸ்கர் என்பவர், நீ பத்திரிகை துறையில் நிருபராக பணியாற்றியிருக்கிறாய், புகைப்படத்துறையையும் கற்றுக்கொண்டால் ஒரு பத்திரிகை புகைப்படக்காரன் ஆகலாம் என்பதற்காக எனக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுக்க முன்வந்து முதலில் அவரிடம் இருக்க கேமரா ஒன்றை எடுத்துக் கொடுத்து அதை எப்படி எப்படி டயப்ரம் வைக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் என்று முதல் தடவை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது பத்திரிகைகள் பல பத்திரிகைகள் நிறுத்தப்பட்டு பல பத்திரிகையாளர்கள் வேலை இழந்து அவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டுறவு முறையில் நவமணி என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருந்தார்கள். அதனால் பத்திரிகை துறையில் வாய்ப்பளந்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பத்திரிகையில் எனக்கு புகைப்பட தொழிலுக்கான வாய்ப்பை அளித்தார்கள். எனக்கு முதல் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், 5 நாட்கள் தொடர்ந்து ஒருத்தர் சைக்கிளில் ஓட்டுகிறார், அவரை படம் எடுத்து வாருங்கள் என்று அனுப்பினார்கள். முதல் முதல் கேமராவை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். வெயிலில் எடுக்க வேண்டும் என்றால் எப்படி எடுக்க வேண்டும் என்று என் குருநாதன் கேட்டார். வெயிலில் எடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு இந்த மாதிரி டயப்ரம் வைத்து இந்த டைம் எடுக்கும் என்று தான் சொன்னார். ஏன்னா அவர் சைக்கிள் ஓட்டுவதையோ அது மூவ்மெண்ட் போவதையோ பற்றியெல்லாம் நான் அவரிடம் விவரமாக சொல்லவில்லை. நான் அதே வைத்து கொண்டு என் கேமராவில் வைத்து படத்தை எடுத்து வந்து டெவலப் செய்து பார்த்தால் அதில் படமே இல்லை. பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்தவர்களெல்லாம் தெளிவாக தெரிகிறார்களே தவிர சைக்கிள் வந்தவர் படத்தில் இல்லை. காரணம் என்னென்றால் நான் எடுப்பதற்கு முன்னால் சைக்கிள் ஓடிவிட்டது. காரணம் அதுக்கு வந்து அதற்குரிய டைமிங் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு அப்போது தெரியாது. அப்புறம் என் நண்பரிடம் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே எனக்கு இதாகி போயிடுச்சு, இது எப்படி பாதை வந்து எனக்கு அச்சமாக இருக்கிறது, அச்சப்படக்கூடாது, திரும்பவும் போ என்று திரும்பவும் பிலிமை போட்டு இப்படி எடு என்று சொல்லிக் கொடுத்தார். அப்புறம் எடுத்தால் அது பலம் நன்றாக வந்தது. அதில் எனக்கு ஒரு பெயர் கிடைத்தது. இப்படி ஒவ்வொரு பத்திரிகை துறையில் ஒவ்வொரு போகும்போது பத்திரிகைகளில் படம் எடுக்கும் போது இது ஒரு எனக்கு ஏற்பட்ட அனுபவம். இப்படி அனுபவங்கள் ஏற்பட்டு வரும்போது எனக்கு பத்திரிகையாளனாக இருந்து பத்திரிகை புகைப்படம் போது வடநாட்டு தலைவர் மகாத்மா காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவருடைய படங்களையெல்லாம் நான் பார்க்கும் வாய்ப்புகளை புத்தகங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட புகைப்படங்களோ எதுவுமே இல்லை என்பது நான் ஆதங்கப்பட்ட விஷயம். அதனால் ஏன் இல்லை என்பது அதற்கு காரணம் தெரியவில்லை. அதுக்கான யாரும் முயற்சி எடுக்கவில்லையா என்று அப்படி யோசித்து செய்தபோது நானாக என் மனதுக்குள் தோன்றி ஒவ்வொரு தலைவர்களுடைய படங்களையும் சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. அது பிரகாரம் நான் பத்திரிகை துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் போதே எனக்கு ஓய்வு கிடைக்கும் போது காஞ்சிபுரத்துக்கு செல்வேன். காஞ்சிபுரத்தில் அண்ணா அவர்கள் இருந்தால் அவர் அம்மாவோடு உட்கார்ந்திருக்கும் போது, அவர் சோபாவில் அமர்ந்து தனது செல்லப்பிராணியான முயலை தடவி கொடுப்பது போல், அவர் புத்தகம் படிப்பது போல், பேரனை கொஞ்சுவது போல் போன்ற படங்கள் எடுக்க வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக அவர் அடிக்கடி காஞ்சிபுரம் சென்று அவரை படம் எடுக்கும் வாய்ப்பினை பெற்றேன். பெரியார் அவர்களுடைய படங்களையும் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் பூர்வமாக அவருடைய நடைமுறைகள் எடுக்க வேண்டும் என்று காலையிலிருந்து அவரிடம் சொல்லி வைத்து படங்கள் எடுத்தேன். அவர் சாப்பிடுவது, அவர் உறங்குவது, எழுதுவது, பத்திரிகை ப்ரூஃப் பார்ப்பது போன்ற பலவித படங்களும், அவர் சந்தித்த நபர்கள், இப்படி போன்ற படங்களை எல்லாம் சேகரித்தேன். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட கழகத்துக்கும் ஆகாத நேரம், இருவரும் இவர் வந்து காங்கிரசை பெரியார் ஆதரித்துக் கொண்டிருந்த நேரம். அண்ணா அவர்களை மலேசியாவுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் மலேசிய பத்திரிகைக்காக தனியாக சில படங்கள் கேட்டிருந்ததற்காக அவரை பல படங்கள் எடுக்க சென்றிருந்தேன். அப்பொழுது பேச்சுவாக்கில் நான் தந்தை பெரியார் அவர்களை படம் எடுத்தேன் என்று சொன்னேன். உடனே ஆவலாக, ஒரு சிறு குழந்தையை போல் ஆவலாக, தான் பெரியார் எடுத்த படங்களை எல்லாம் காட்ட சொன்னார். காட்ட சொல்லி வாங்கி பார்த்துவிட்டு, ரொம்ப ஒரு சின்ன பிள்ளையாட்டம், அதை வாங்கி பார்த்துவிட்டு இதுக்கு எதுவும் காசு கேட்கலையா என்று கேட்டார். ஏனென்றால் பெரியார் அவர்களை படம் எடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. யாராவது அவர் நிகழ்ச்சியில் கேமரா எடுத்துக்கொண்டு சென்றால் உடனே அவரிடம் பணம் கேட்பார் படம் எடுப்பதற்கு. ஏனென்றால் அவர் படம் எடுக்கிறதுக்கு அனுமதித்து விட்டால் தன்னுடைய பேச்சுக்கு இடையூறாக படித்துக் கொண்டே இருப்பார்களே தவிர பணம் என்று கேட்டுவிட்டால் எடுக்க மாட்டார்கள் என்பது அவருடைய கொள்கை. ஆனால் ஏற்கனவே நான் தெரிவித்தபடி பத்திரிகை துறையில் நிருபராக அவரிடம் இருந்த உறவின் காரணமாக எனக்கு அவரிடம் பழகும் படம் எடுக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இதுவரை பெரியாருடைய அதிகமான புகைப்படம் எடுத்த புகைப்படக்காரரை நான் ஒருவராக இருக்க முடியும். அவருடைய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளையும், அவர் சந்தித்த தலைவர்களையும், சந்தித்த பிரச்சனைகளையும் அனைத்தையும் வந்து கேமராக்குள் அடக்கி ஒரு சரித்திரமாக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்தது. அப்படி வெளி நம்ம இந்திய நாட்டு தலைவர்களைப் போல் காந்தியும் நேரும் இருப்பதை போல் அண்ணாவையும் அவனும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்ற வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அதே மாதிரி திருச்சியில் பெரியார் சரித்திர போராடும் போது பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்திருப்பதை போல் ஒரு படம் கிடைத்தது. அது இன்றும் எல்லா பத்திரிகைகளும் எல்லா கட்சிக்காரர்களும் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் எனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நிறைய படங்களை எடுக்க சந்தர்ப்பங்கள் அளித்த பெரியார் அவர்கள் ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தார்கள். அவருடைய கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சிகளையெல்லாம் படம் எடுப்பதற்கு எனக்கு அதுக்கான ஆர்டரையே கொடுத்தார். அதாவது அவர் நடத்தும் ஆசிரியர் பள்ளி, பயிற்சி பள்ளி மாணவர்களுடைய குரூப் போட்டோ எடுக்கிறது போது கொண்டு எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறார். அந்த நன்றிக்காக, அவர் எனக்கு செய்த உதவிக்காக அண்ணா அவர்கள் இருந்தபோது பெரிய படம் ஒன்றினை, அண்ணா படம் திறப்பு விழாவுக்காக நான் அவர்களிடம் சென்று பரிசளித்தேன். இதை என்னுடைய அன்பளிப்பாக உங்களுடைய ஆசிரியர் கல்லூரியில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் ரொம்ப கோபித்துக் கொண்டார். என்னை அதிகமாக கடனாக ஆக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு காசு செலவு அப்படி என்று சொல்லிவிட்டு எனக்கு அவர் கையால் ஒரு ஆளை வாங்கி போர்த்தினார். ஆனால் பெரியார் அவர்களை கருமி என்பார்கள், சிறுமி என்பார்கள், அவர் எவ்வளவு மனிதாபம் மிக்கவர்கள் என்பதை பின்னால் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன்.
உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. கலகம் வருது தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுது. கலகம் வருது தீருது, அச்சு கலையால் நிலைமை மாறுது. உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. மறுத்து பேச ஆளில்லே, மையில நினைச்சு பேப்பரில் அடிச்சா மறுத்து பேச ஆளில்லே. உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது.
இனிய இதயங்களே, இதுவரை ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள் பத்திரிகை உலகில் தன்னை எவ்வாறு இணைத்துக் கொண்டார் என்ற அறிமுக நேர்காணலை கேட்டீர்கள். தொடர்ந்து இந்த பத்திரிகை ஊடகத்தில் அவர் பணி எவ்வகையில் இருந்தது என்பதை பற்றி அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ், ஒலிப்பதிவு பிலமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.